الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. واتقوا الله ربكم سرا وعلانية، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا ادخلوا في السلم كافة ولا تتبعوا خطوات الشيطان، إنه لكم عدو مبين. صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரை கூறி இந்திய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன். அந்த அல்லாஹுக்கு புகழ் அனைத்தும் என்று அந்த அல்லாஹுவை உள்ளத்தால் ஏற்று இந்த நாவினால் புகழ்கின்றேன். சலாத்தும் சலாமும் சாந்திமார்க்கம் ஏந்தி வந்து இந்த உலகத்திலே வாழ்ந்த மக்களை, ஜாஹிலியத்திலே வாழ்ந்த மக்களை நேர்வழிக்கு கொண்டு வந்து சேர்த்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால், அன்னாருடைய வாழ்க்கை வரலாறுகளை தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபிஉன்கள், தபவு தாபியீன்கள், நல்லடியார்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டுமா. இன்னொரு நாள் இவ்வுலகம் அடைந்ததுக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் கிடைக்கட்டுமா என்று துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய பூமியிலே, அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹனுடைய வீட்டிலே நேரகாத்து வந்திருக்கின்ற அல்லாஹுவின் நல்லடியார்களே, படைத்த ரப்பை, ஒரு நாள் மீள இருக்கின்ற அந்த ரப்பை, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறும் அடியினருக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தக்குவா வைத்து வைக்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்த அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் எம் அனைவரையும் கபூல் செஞ்சு கொள்வானா. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, வாலிபர்களே, வயோதிபர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமான வாழ்க்கையாக, ஏனைய மக்களுக்கு முன்னுதாரணம் உள்ள வாழ்க்கையாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். அந்த வகையிலே ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே அந்த முஸ்லிம் தனது ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதனோடு தனக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, அதேபோல தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், தன்னுடைய பெற்றார்கள், தன்னோடு வாழக்கூடிய சமூகம், அதே போல தன்னோடு வாழக்கூடிய மாட்டுமல் சகோதரிகள், தன்னுடைய ஊர் போன்றவைகளுக்கு, அதே போல நான் வாழக்கூடிய நாடு போன்றவைகளுக்கு செய்யக்கூடிய கடமை பொறுப்பு இருக்கிறது. எனவே இந்த பொறுப்பு எல்லோருக்கும் அல்லாஹ் தந்திருக்கின்ற முக்கியமான பொறுப்புகள். இந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றுகின்ற போது கயாமத்துடைய நாளை அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். ஒரு மனிதன் ரப்புக்கு செய்யக்கூடிய பொறுப்புகளிலும் கடமைகளிலும் குறைவு செய்யக்கூடாது. அதே போல தன்னுடைய மனைவி பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய விடயங்களிலும் அங்கேயும் குறைவு செய்யக்கூடாது. அதே போன்று ஒரு மனிதன் தனக்கு செய்யக்கூடிய கடமைகளும் குறைவு செய்யக்கூடாது. சத்துள்ள உணவுகளை சாப்பிடுதல், உடம்பை பலவீனப்படுத்தாத, உடம்பை பலவீனப்படுத்தி எங்களை அழிவிலே போடக்கூடிய நோயிலே போடக்கூடிய விளையாட்டுகள், எங்களை உடம்புக்கு தகாத உணவுகள், இவைகளை உட்கொள்வதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. எனவே மனிதன் தனக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது. அதை போன்று பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையும் இருக்கிறது. இவைகளை ஏதாவது ஒன்று குறைவு செய்கின்ற போது அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே எங்களை பிடித்துக் கொள்வான். இன்ன பத்ஷா ரப்பிக லஷதீத், படைத்த ரப்பிற்கானே அந்த ரப்புடைய பிடி கடினமானது. இந்த உலகத்தில் அல்லாஹ் யாரையும் முழுமையான ஒரே தடவையில் பிடிப்பது கிடையாது. அவனை விட்டு விட்டுத்தான் அல்லாஹ் பிடிப்பான். அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கும் சில அவகாசங்களை அல்லாஹ் கொடுப்பான். பாவம் செய்யக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹ் சில அவகாசங்களை கொடுப்பான். அது போன்று அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே இந்த பொறுப்புகளிலே குறைவு செய்கின்ற போது அல்லாஹ் எங்களை பிடித்துக் கொள்வான். அந்த பிடியில் யாரும் தப்பிக்க முடியாது. இந்த உலகத்திலே சில கஷ்டங்கள் வந்தால் அதை தாக்கி பிடிக்க எங்களுடைய உறவுகள் இருக்கலாம். ஒரு முதலாளி கடை செய்கிறார், முதலாளிக்கு பக்கத்திலே உள்ள ஒருவர் வசதிக்காரவா இருக்கிறார். இந்த முதலாளி கஷ்டத்திலே விழுகின்ற போது அவர் பணங்களை கொடுத்து உதவுவார், அவர் சில காணி பணங்களை கொடுத்து உதவுவார், வேறு தேவைகள் வருகின்ற போது உதவுவார். ஆனால் ஆக்ராவுடைய விஷயத்திலே அல்லாஹ் எங்களுக்கு நாங்கள் செய்த கூலியை கொண்டு வருவான். எனவே இந்த பொறுப்புகளை நாங்கள் பலவீனப்பட்டு போனால், இந்த பொறுப்புகளை நிறைவேற்றாமல் இந்த உலகத்தை வீணாக காலத்தை கழித்தால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு கிஜயாமத்துடைய நாளை குற்றம் பிடிப்பான். அந்த வகையிலே நாம் வாழக்கூடிய அந்த நாடு சுதந்திரமான ஒரு நாடு, முஸ்லிம் நாட்டிலா வாழ்கிறோம் என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு சுதந்திரங்களை பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற நாடு. நாளைய தினம் இலங்கையுடைய 69வது சுதந்திர தினமாக இருக்கிறது. நாளைய தினம் இலங்கையுடைய 69வது சுதந்திர தினம். எனவே கண்ணியமானவர்களே, நிறைய பேர் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் சுதந்திர தினம் என்றால் அது அரசாங்கத்துடைய வேலை, அது போலீஸ் ஆபீஸிலும் அது ஏஜி ஆபீஸிலும் அரசாங்க அலுவலகங்களிலும் பாடசாலைகளிலும் தான் சிங்கக்கொடி தொங்க வேண்டும், எங்களுக்கு அது தேவையில்லை என்று சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இது தேசம், இது எங்களுடைய நாடு, எங்களை துரட்டினாலும் நாங்கள் போக மாட்டோம், எங்களுக்கு 1000 கால வரலாறுகள் எங்களுக்கு இந்த நாட்டில் இருக்கிறது, இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்த வரலாறு இருக்கிறது, இந்த இஸ்லாத்துக்கு இந்த நாட்டுக்கு இந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு பங்களிப்பு செய்த முஸ்லீமுடைய வரலாறுகள் இன்னும் மறக்கவில்லை. எனவே கண்ணியமானவர்களே, இந்த நாட்டிலே நாங்கள் வாழுகின்ற போது அந்த நாட்களுக்கு பெருமதி அளிக்க வேண்டும். உதாரணமாக ஒரு போயா தினம் நினைத்துக் கொள்வோம். அந்த போயா தினம் இலங்கையுடைய ஒரு போயா தினம். போயா தினத்திலே அரச காரியாலயங்கள் அப்படியே மூடப்பட்டிருக்கும், பாடசாலைகள் மூடப்பட்டிருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், எங்களுடைய மார்க்க சிலபஸ்களை பார்க்கின்ற போதும் எங்களுடைய மக்தப் டிவிஷனும் அதற்கு விடுமுறையை கொடுத்திருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ். அதே போன்று பள்ளிக்கூடங்கள் நடக்கின்றது அந்த நாட்களில். அப்படி போயா தினங்கள் வருகின்ற போது அந்த போயா தினத்துக்கு நாங்கள் கௌரவம் அளிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்திலே கூட இந்த நாட்டிலே போயா தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறந்த அந்த மாதம், பிறந்த அந்த மாதத்தில் வரக்கூடிய நாளுக்கு போயா தினம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாள் அந்நியவர்களும் எங்களுடைய சகோதர மொழி பேசக்கூடியவர்களும் கடைகளை மூடிவிட்டு அரசு அலுவலர்களை மூடிவிட்டு வீட்டிலே அவருடைய காலத்தை கழிக்கிறார். கண்ணியமானவர்களே, எனவே அவர்களுக்கு என்ன இருக்கிறது? எங்களுடைய நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய போயா தினத்தில் அவர்கள் வீட்டில் இருப்பது. கண்ணியமானவர்களே, எனவே இது எல்லோருக்கும் உரிய போயா தினமாக நாங்கள் இருக்க வேண்டும். எனவே இந்த சுதந்திர தினத்தை நாங்கள் எல்லோருடைய தினமாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாட்டுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தவர்கள் ஒரு சாரார் மாத்திரமல்ல, இனம் மார்க்கம் நிறம் அதற்கு அப்பால் எல்லோரும் ஒன்றிணைந்துதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார். இந்த நாட்டை ஆரம்பத்தில் உள்ளவர்கள், முதலாவது நாட்டை போர்த்துகீசியர்கள் ஆண்டார்கள், அதற்கு அடுத்ததாக உள்ளாந்தர்கள் ஆண்டார்கள், அதற்கு அடுத்ததாக ஆங்கிலேயர்கள் ஆண்டார்கள்.
இந்த ஆங்கிலேயரிடமிருந்துதான் இந்த நாடு பறித்தெடுக்கப்பட்டது, சுதந்திரம் அடைந்தது. 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி சுதந்திரம் என்ற அந்த நாடு, அது எங்கள் எல்லோருக்கும் கிடைத்த சுதந்திரம். இதுக்கு முன்னதாக இந்த ஆங்கிலேயர்களுக்கு, இதுக்கு முன் வாழ்ந்த அந்த மக்களுக்கு எதிராக இந்த நாட்டிலே போராடி உயிர் நீத்த முஸ்லீம்கள் இருக்கிறார், அவர்களை மறக்க முடியாது. ஆங்கிலேய நாட்டிற்கு எதிராக போராடி உயிர் நீத்த முஸ்லீம்களை நாங்கள் தேச பக்தர்கள் என்று அழைப்போம். அதில் சில பேர்களை ஞாபகப்படுத்துகின்றேன். மீரா ஹுசைன் சொல்லக்கூடியவர், முகமது சலாம், பட்டி உடையார், அபுபக்கர் ஈசா, மீரா ஹுசைன், அதே போன்று சேஷ் போன்றவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்காக வேண்டி, இந்த நாட்டுக்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள். ஆங்கிலேயரின் காலப்பகுதியிலே அவர்களுக்கு எதிராக போர் தொடுத்து, அவர்களுக்கு எதிராக பல சவால்களை எதிர்கொண்டு அவர்கள் போராடி உயிர் நீத்தவர்கள். இந்த நாட்டுக்காக வேண்டி போராடிக்கிறார்கள், முஸ்லீம்களுக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக. அதனால் அந்த அவர்களுக்கு ஒரு கௌரவம் இருந்தது. எனவே கண்ணியமானவர்களே, அந்த கௌரவத்தை கட்டி பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை நானும் நீங்களும் சுமந்து இருக்கிறோம். எனவே அரசு அலுவலர்கள் மாத்திரமல்லாமல் நம்முடைய வீடுகள், பள்ளிகள், கடைகள் போன்றவற்றிலே தேசியக்குரிய பறக்க விடுங்கள். நாளைய தினம் அது இந்த நாட்டில் கொடுக்கின்ற ஒரு கௌரவம். இந்த நாட்டு சட்டத்தை மதிப்போம் என்று நாம் எல்லோரும் கைச்சாத்திருக்கிறோம், தேசிய அடையாள அட்டையிலே கைச்சாத்திருக்கிறோம். எனவே எல்லா விடயங்களிலும் நாங்கள் இந்த நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்படுவோம் என்று நாங்கள் ஒப்பம் வைத்துத்தான் இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அதுக்கு மாற்றம் செய்தால், அதை மீறி போனால் இந்த நாட்டு சட்டத்தை மதிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு விஷயத்தை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த அரசாங்கம் இந்த நாடு எங்களுக்கு என்ன செய்தது என்பதை விடவும், இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன், நான் ஒரு தொழிலதிபராக இருக்கிறேன், நான் ஒரு அரச அதிகாரியாக இருக்கிறேன், நான் ஒரு ஆலிமாக இருக்கிறேன், நான் ஒரு ஹாதியாக இருக்கிறேன், இந்த நாட்டுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன். இந்த நாட்டில் உள்ள மக்கள், சகோதர மொழி பேசக்கூடியவர்கள், அண்டை வீட்டார்கள், அடுத்த வீட்டார்கள், அதே போல அடுத்த ஊரார்கள், இவர்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்பதை பற்றி ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இது உங்களுடைய பொறுப்பு. எனவே இந்த அரசாங்கம் எங்களுக்கு நிறைய சலுகைகளை அள்ளி அள்ளி தருகிறது. மாற்றாகும் இலவச கல்வி எங்களுக்கு கிடைக்கிறது. பாடசாலைக்கு செல்கின்றோம், பணம் கொடுத்து கல்வி கட்டவில்லை, இலவச கல்வி எங்களுக்கு கிடைக்கிறது. பல்கலைக்கழகம் செல்கிறோம், இலவச கல்வி எங்களுக்கு கிடைக்கிறது. கொலை செல்கிறோம், இலவச கல்வி எங்களுக்கு கிடைக்கிறது. போலீஸ் பட்டதாரிகளா, ஆமை பட்டதாரிகளா, இன்னும் உயர் படிப்புகளா, எல்லா துறைக்கும், நீதித்துறையா, எல்லா துறைக்கும் படிக்கின்ற போது அங்கே இலவச கல்வி எங்களுக்கு, அது ஒரு புறம். இன்னொன்று எங்களுக்கு அரசாங்கம் வழங்குகின்ற, இந்த நாடு வழங்குகின்ற சலுகைகளை ஒன்று சுகாதாரம். கல்வி எப்படி இலவசமாக கிடைக்கிறதோ அது போன்று சுகாதாரம், வைத்திய சேவை இலவசமாக கிடைக்கிறது. வைத்திய சேவை மிகவும் மும்முரமாக இலவசமாக கிடைக்கிறது. வாழக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்களிலும் 4-5 வைத்தியசாலை. கண்ணியமானவர்களே, இலங்கையை எடுத்துக்கொண்டால், இலங்கையிலே அல்லாஹ் எங்களுக்கு வித்தியாசமா நிறைய சலுகைகளை தந்திருக்கிறார். சில இடங்களிலே போனால் முஸ்லீம்களை வித்தியாசமான மொழி பார்ப்பார்கள், ஆனால் இன்று பாகுபாடு இல்லை. எல்லா இடத்திலும் முஸ்லீம்களுக்கு கௌரவம் அளிக்கப்படுகிறது, அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையிலே இலங்கையிலே இருக்கக்கூடிய இந்த வைத்தியசாலை செய்யக்கூடிய சேவை சாதாரண ஒரு சேவை அல்ல. இந்த சேவைகளை வார்த்தையால் சொல்லி முடிக்காத அளவுக்கு அவருடைய சேவை விஸ்தரிப்பாக இருக்கிறது, அவருடைய சேவை விசாலமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, புற்றுநோய்க்கென்றே தனியொரு வைத்தியசாலை மகரகமில் இருக்கிறது. அதே போன்று குஷ்ட நோயாளிகளுக்கு, குஷ்ட ரோக நோயாளிகளுக்கு என்று தனியொரு வைத்தியசாலை மட்டக்களப்பில் இருக்கிறது. அதே போன்று ஆயுர்வேத ஆராய்ச்சி நிலையம் என்று நாவின் வைத்தியசாலை இருக்கிறது. அதே போன்று அரசினர் வைத்தியசாலை என்று ராட்டக்கிணில் இருக்கிறது. இப்படி பல வைத்தியசாலைகளை இலங்கையிலே எங்களுக்கு இந்த அரசாங்கம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் அனுபவித்து விட்டு நாங்கள், இவைகளெல்லாம் பெற்றுக் கொண்டு விட்டு, இலவச கல்வியை பெற்றுவிட்டு, இலவச சுகாதாரத்தை பெற்றுவிட்டு இந்த நாட்டுக்கு கட்டுப்பட மாட்டோம், தேசிய கொடி ஏற்ற மாட்டோம், தேசிய கீதம் அது எங்களுக்கு அல்ல என்று நாங்கள் சொல்ல போனால் நிச்சயமாக அந்த நாட்டுக்கு நாங்கள் துரோகம் செய்வோம். எனவே கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹோவான் ஹதீஸுக்கு மாறுபடாமல், அநியாயத்தில் அநியாயம் செய்யுமாறு பணிக்காமல் எங்களை வழிநடத்துகின்ற காலம் முழுவதும் எங்களுக்கு அவர்கள் கட்டுப்படலாம். எங்களுக்கு சுதந்திரம் அல்ஹம்துலில்லாஹ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய பள்ளிக்குள்ளே எங்களுடைய அனுஷ்டானங்களை செய்து கொள்ளலாம். ஒலா தப்புக்குள்ள இறைவன் அல்லாத அவர்களை அழைக்கக்கூடியவர்களை நீங்கள் சுத்த வேண்டாம், ஏச வேண்டாம். எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு, அவருடைய மார்க்கம் அவர்களுக்கு. நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் எங்களுக்கு பெருசு, எங்களுடைய பள்ளி எங்களுக்கு பெருசு. ஆனால் அவர்களுடைய மார்க்கம், அவர்களுடைய மத அனுஷ்டானங்கள் அவர்களுக்கு பெருசு. எனவே கண்ணியமானவர்களே, யாரையும் சுத்த ஏற்கக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மனிதரை பார்த்து ஒருவர் சொல்கிறார், அது அல்லாஹ்வின் விரோதி என்று சொல்கிறார், அல்லது யா காஃபிர், அல்லாஹ்வின் விரோதி என்று சொல்கிறார், நிராகரிப்பார் என்று சொல்கிறார். கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொன்னவர் உண்மையிலே அப்படி இல்லை என்றால் அவர் காஃபிர் இல்லை, அல்லது அல்லாஹ்வின் விரோதி இல்லை. அப்படி இல்லாமல் அந்த வார்த்தையை நீங்கள் பாவித்தால், யார் அந்த வார்த்தையை முடிந்தாரோ அவருக்குத்தான் அந்த வார்த்தை வந்து சேரும் என்று சொன்னார்கள். நவுதுபில்லா, அல்லாஹ் எங்களுடைய நாவுகளை பாதுகாக்க வேண்டும். இது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. இந்த வார்த்தையை முடிந்துவிட்டால் கியாமத்துக்குரிய நாளில் நரகவாதிகளாக நாங்கள், நரகத்திலே விழக்கூடிய காட்டுகளாக இருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நாம் ஒரு குறிக்கோளோடு வாழ வேண்டும், ஒரு இலக்கியத்தோடு வாழ வேண்டும். என்னை படைத்த அல்லாஹ் அந்த இலட்சியத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த உலகத்தை அனுப்பியிருக்கிறான். தன்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வாழுகின்ற போது அவர்கள் முழு உலகத்தாருக்கு ரஹ்மத்தாக வாழ்ந்தார்கள். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்தாருக்கு ரஹ்மத். மனிதர்களில் முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள், பறவைகள் மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தாக இருந்தார்கள், அருளாக இருந்தார்கள், யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் இருந்தார்கள். எனவே அந்த ரஹ்மத்தை நானும் நீங்கள் நிறைவேற்றுகின்றோமா, அந்த ரஹ்மத்துக்குரியவராக நானும் நீங்கள் இருக்கிறோமா என்பதை சிந்திக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இன்று நாம் இந்த நாட்டிலே வாழக்கூடிய சுதந்திரங்கள், பெற்றிருக்கக்கூடிய சலுகைகள் இதெல்லாம் எப்படி கிடைக்கிறது என்ற வரலாறை நாங்கள் திரட்டி பார்க்கின்ற போது, அதாவது இந்த நாட்டிலே வாழ்ந்த முன்னோர்கள் இந்த எமது நாட்டுக்கு நிறைய பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். அந்த பங்களிப்பின் பிரதிபலன் தான் இன்று நானும் நீங்களும் நிம்மதியாக அந்த நாட்டிலே வாழ்கின்றோம், நிம்மதியாக வாழ்கின்றோம், சந்தோஷமாக வாழ்கின்றோம். நிறைய சலுகைகளை இந்த நாடு எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த நாட்டிலே வாழ முடியாவிட்டால் வேற எந்த நாட்டிலும் எங்களுக்கு வாழ முடியாது. அந்த அளவு சுதந்திரமான ஒரு நாடு. முஸ்லிம்கள் விரோதிகள் சிலர் எங்களுக்கு எதிராக சில விடயங்களை முன்கொண்டார்கள், கடும் போக்குவார்கள். அவர் சொன்னார், முஸ்லீமுடைய கடைக்கு போக வேண்டாம், முஸ்லீம்கள் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று பல பிரச்சாரம் செய்தார்கள். சில மீடியாக்களை, சோசியல் மீடியாக்களுக்கு அவனை பயன்படுத்தினார்கள். ஆனால் அதை கேட்காமல் இன்னும் நல்ல மக்கள் எங்களுடைய கடைக்கு வருகிறார்கள், எங்களோடு தொடர்பை வைத்துக் கொள்கிறார்கள், எங்களோடு பொருட்கள் வாங்கல் பண்ணுகிறார்கள், எங்களை நம்பி நிறைய விடயங்களை ஒப்படைக்கிறார்கள் என்றால், இன்று நானும் நீங்களும் இன்னும் நம்பிக்கை இழக்கப்படவில்லை, எங்களை மாட்டுமல்ல நம்பியிருக்கிறார்கள். எனவே எல்லோரையும் ஒரு விதமாக அண்ணிவிட வேண்டாம், எல்லோரையும் ஒரு விதமாக அண்ணிவிட வேண்டாம். வீட்டில் பிறக்கக்கூடிய ஏழு குழந்தை இருக்கட்டும், ஏழு குழந்தை ஒரு மாதிரி அல்ல, ஏழு குழந்தையுடைய அறிவுகளும் ஒரே மாதிரி அறிவில்லை, கையில உள்ள ஐந்து விரலும் ஒரே அளவான விரல் இல்லை. அதனால கண்ணியமானவர்களே, ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் ஒரே மாதிரி அல்ல. நிர்வாகம் ஒன்றிய நிர்வாகத்துக்கு சில கட்டுப்படமாக நிர்வாகம் என்ற ஒன்று போட்டிருக்கிறது. பாவங்களை, தவறுகளை நாட்டில் உள்ள ஊர்களில் உள்ள பாவங்களை, தப்புகளை குறைக்கிறது. ஆனா சில இடங்கள்ல நிர்வாகங்கள், பொலிசுகள் இல்லாத நிறைய இடங்கள்ல களைவுகள் குறையும். சில இடங்கள்ல நிர்வாகத்துடைய பெரிய அளவு தேப்பாடு இல்ல, ஆனா அந்த ஊர் நிறைய கட்டுப்பாடு. எனவே நிர்வாகம் தான் வர வேண்டும் எங்களை கட்டுப்படுத்துவது, பொலிஸ்தான் வர வேண்டும் எங்களை தவறு என்று பாதுகாப்பதற்கு என்பதல்ல, இவைகளை தவறுகளை குறைப்பதற்குத்தான், தவறுகளை தடுத்து நிறுத்துவதற்குத்தான். எனவே இவைகள் இல்லாமலும் எங்களுக்கு நல்ல முறையில் வாழலாம். எனவே அதைத்தான் நானும் நீங்களும் இந்த நாட்டில் செய்ய வேண்டும். மற்ற மக்களுக்கு எங்களால் எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. பாருங்கள், முன் வாழ்ந்த முஸ்லீம்கள் நாட்டிலே எவ்வளோ பங்களிப்பு வைத்திருக்கிறார்கள். இலங்கையின் பிரதான சமூகமாக வாழ்ந்த முஸ்லீம்களில் சமூக பண்பாட்டு பங்களிப்புகளை ஐந்து வகையில் நோக்கலாம். ஒன்று, பொருளாதார பொருளிய ரீதியான பங்களிப்பு. இரண்டாவது, அரசியல் ரீதியான பங்களிப்பு. மூன்றாவது, தேசிய பாதுகாப்பு ரீதியான பங்களிப்பு. நாலாவது, மருத்துவ ரீதியான பங்களிப்பு. ஐந்தாவது, கலாச்சார ரீதியான பங்களிப்பு. இந்த ஐந்து வகை பங்களிப்பிலும் முஸ்லீம்கள் கணிசமான அளவு, முஸ்லீம்கள் அவர்களுடைய சக்திக்கு உட்பட்ட அளவு நிறையவே பங்களிப்பு செலுத்தியிருக்கிறார்கள். வரலாறு பேசுவதற்கு நேரம் இடம் போதாது. சுருக்கமாக சில விடயங்களை மாற்றம் தோற்றுகிறேன். பொருளாதார பங்களிப்பு எடுத்து பாருங்கள். பொருளிய ரீதியான பங்களிப்பு, இலங்கையின் தேசிய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதிலே வரலாற்றில் முஸ்லீம்கள் தான் வகித்த பங்கை யாரும் மறக்க முடியாது. அன்றாதபுர ஆட்சி காலம் முதல் இலங்கையின் சர்வதேச வணிகத்தை இலங்கை முஸ்லீம்களே பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். அது மாத்திரமல்ல, இலங்கை ஊடகத்தை சென்ற சர்வதேச வணிக பாதை அவர்களுக்கு இருந்த பரிச்சாட்சியம் தான் இதற்கு காரணம். அதனோடு அன்றாதபுர ஆட்சி காலம் முதல் நடைபெற்ற படையெடுப்புகளின் போது பாதிக்கப்பட்ட கால்வாய்கள், குளங்கள் என்பவற்றை புனர்நிர்மாணம் செய்ய, சிதைந்து போன விவசாய நடவடிக்கைகளை மீள கட்டியெழுப்ப பயன்படுத்தப்பட்ட பணம் வெளிநாட்டு வணிகத்தின் மூலம் பெறப்பட்ட பணம். இந்த வெளிநாட்டின் மூலம் பெறப்பட்ட இந்த பணத்துக்கு உதவி புரிந்தவர்கள் முஸ்லீம்கள், இந்த நாட்டிலே வாழ்ந்த முஸ்லீம்கள். எனவே அந்த உதவி ஒரு முஸ்லீம்களுக்குரிய உதவியாக இருக்கவில்லை, அது இந்த நாட்டுக்கான உதவியாக இருந்தது. அது மாத்திரமல்ல, இலங்கையில் நீர்ப்பாசன நாகரிகம் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்ட பேராசிரியர் ROLH குணவர்தன கல்சை அவருடைய புத்தகத்தில் அறிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இலங்கை மாணிக்க கற்களுக்கு புறப்படியமான ஒரு நாடு. இந்த மாணிக்க கல் வியாபாரத்தை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு போனது முஸ்லீம்கள். இதை யாரும் மறந்து விட முடியாது. இந்த வரலாறு தெரியாது. ஒரு அடிப்படையை நாங்கள் மனதிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். வரலாறு தெரியாத சமுதாயம், வரலாறை மறந்த சமுதாயம் எந்தொரு நாள் அந்த விதத்தில் துரத்தப்படுவார்கள். வரலாறை மறந்து போனவர்கள் ஒரு நாள் துரட்டப்படுவார்கள். எனவே வரலாறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பள்ளியுடைய வரலாறுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பள்ளியுடைய பதிவுகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவைகளை பயிர்பண்ணி பாதுகாப்பாக வையுங்கள். எதிர்காலத்துக்கு அவைகள் தேவைப்படும். எந்த ஒரு நாள் அவைகள் தேவை உதவும் எங்களுக்கு. எனவே கண்ணியமானவர்களே, வரலாறுகள் அவசியம். வரலாறுகள் இல்லாத சமுதாயம் துரட்டப்படலாம். உதாரணம் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு வாப்பா இருக்கிறார், தகப்பன் இருக்கிறார், அழகான ஒரு கடை வைத்திருக்கிறார், அல்லது ஒரு வீடு வைத்திருக்கிறார். அந்த வீட்டிலே காலாகாலம் மகனும் வாழுகிறார். மகனுக்கு அல்லாஹ் வசதி வாய்ப்புகளை கொடுக்கிறார். அதுக்கு பின்னால் மகன் ஒரு வீட்டை கட்டுகிறார். வீட்டை கட்டியதுக்கு பின்னால் பாப்பாவும் மகனோட ஹயாத்தோடு வாப்பா போகிறார். என்ன செய்கிறார்? மகன் புதிய வீட்டுக்கு வருகிறார், பழைய வீட்டை இன்னொரு கொடுக்கிறார். ஆனா பழைய வீட்டுடைய ஹிஸ்டோரி, வரலாறு, ஒப்பினை ஒன்றுமே தெரியாது. ஒரு 2 வருஷம் 3 வருஷமாக வாழுகிறார். காலப்போக்கில் அவர் வளர்த்து திறந்தால் வரலாறு தெரியாது இருக்கின்ற போது அவருடைய காணியும் வீடும் அதை வாடகைக்கு இருந்த 2-3 வருடம் இதுவரைக்கு சொந்தமாகிவிடும். அதனால் வரலாறு தெரியாவிட்டால் எங்களுடைய உடைமைகள், எங்களுடைய உரிமைகள் எல்லாவற்றையும் இழக்க வேண்டி வரும். அதனால் வரலாறை பாதுகாருங்கள். வரலாறு என்பது மிக முக்கியமானது. எனவே அந்த மாணிக்க கற்கள் இந்த நாட்டில் இருந்து இலங்கை இலக்கண கற்களை சர்வதேச வர்த்தக உலகிற்கு முஸ்லிம்கள் அறிமுகப்படுத்தினார்கள். கிறிஸ்துக்கு பின் 10ஆம் நூற்றாண்டில் அல் பெரூனி எழுதிய கிதாபுல் ஜமாஹிர் தி மாரிஃபத்தில் ஜவாஹிர் என்ற நூலில் இஸ்லாத்தின் இலங்கையில் ரத்தின கல் பற்றி எழுதியுள்ளார்கள். எனவே இந்த ரத்தின கல் இலங்கையிலே ஆரம்பத்தில் இருந்திருக்கிறது. இந்த வியாபார நடவடிக்கைக்கு இலங்கை ஒத்துழைப்பு நல்கியிருக்கிறது என்ற விஷயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு பங்களிப்பு செலுத்தியவர்கள் முஸ்லீம்கள். அதே போல் 2வது, அரசியல் ரீதியான பங்களிப்பு இந்த நாட்டிலே. அதே போன்று இலங்கையிலே பாராளுமன்ற ஆட்சி வருவதற்கு முன்னதாக இந்த நாட்டில் இந்த மன்னர்களோடு எங்களுடைய முஸ்லீம்கள் நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கிறார். அதே போன்று பாராளுமன்றம் உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் காலாகாலம் நடந்து வந்த அந்த பாராளுமன்ற தேர்தலிலே முஸ்லீம்கள் அங்கத்துவம் பெற்றிருக்கிறார்கள். பாராளுமன்றத்திலே மிக முக்கியமான பொறுப்புகளை சுமந்த அமைச்சர்களாக அன்றிருந்து இன்று வரைக்கும் அவர்கள் தலைமை தாங்கி இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்களுக்கு வழிநடத்தி வருவது. அவர்கள் அதே போன்ற முஸ்லீம்கள் இந்த நாட்டிலே அன்றில் நின்று வரைக்கும் இருக்கிறார் என்பதற்கு போதிய ஆதாரமாக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களை சுருக்கமாக தெளிவிச்சிருக்கின்றேன். அடுத்து இது அரசியல் ரீதியான பங்களிப்பு. அடுத்து மூணாவது தேசிய பாதுகாப்பு ரீதியான பங்களிப்பு. இதையும் நாம் மறந்து விட முடியாது. இன்று பாதுகாப்பு பாதுகாப்பு செல்கின்ற போது அது எங்களை துரட்டுகின்றார்கள். நாங்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அல்ல, எங்களை வித்தியாசமா அளிக்கிறார்கள். முஸ்லீம்கள் போலீஸில் இல்ல, முஸ்லீம்கள் ஆர்மியில் இல்ல, முஸ்லீம்கள் பொதுவாக இப்படியான இடங்கள்ல இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு எதிரான சில கருத்துக்கள் வருகிறது. ஆனால் கண்ணியமானவர்களே, ஆரம்ப வரலாறை திரட்டி பாருங்கள். கோட்டை அரசிலும் கண்டி அரசிலும் இலங்கையில் தேசிய பாதுகாப்பு பங்களிப்பு நல்கிய முஸ்லீம்களின் பெயர்கள் பதியப்பட்டிருக்கிறது. வரலாறை திரட்டி படியுங்கள். அதே போன்று கண்டி மன்னனான ஒன்னாம் விமல தர்மசூரி என்று சொல்லக்கூடியவர், அவருடைய ஆட்சி காலத்திலே கரையோர பாதுகாப்புகளை பிரதான தளபதியாக கட்டளையிடும் பிரதான அதிகாரியாக ஒரு முஸ்லீம் நியமிக்கப்பட்டிருந்தார். இது கண்டி மன்னனான ஒன்னாம் நூற்றாண்டிலே இடம்பெற்ற ஒன்னாம் அதாவது அரசன் விமல தர்மசூரியுடைய ஆட்சி காலத்திலே ஒரு முஸ்லீமுக்கு பிரதான கட்டளையிடும் அதிகாரி, அதே போன்று பாதுகாப்புக்கான தளபதி போன்ற பொறுப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போன்று இவர் அந்த காலத்திலே வாழ்கின்ற போது இவருடைய அந்த விவேகத்தன்மை, இவருடைய அந்த எக்ஸ்டிவ் தன்மை, இந்த நாட்டுக்கு அவர் செய்கின்ற பங்களிப்பு, அந்த முஸ்லீம் தனிமையில் இருந்து செய்கின்ற பங்களிப்பை பொறுக்க முடியாத அன்றிருந்த போர்த்துக்கேயர்கள் என்ன செய்தார்கள்? கைது செய்கின்றார்கள். கைது செய்கின்ற போது அன்றிருந்த மன்னன், அங்கிருந்த இலங்கை மன்னன் நினைச்சுகிறான், 5000 பொற்காசுகளை கொடுத்தாவது இவரை மீட்க வேண்டும் என்று முன்வருகிறார் என்றால் அவர் மீது இந்த மாற்று மத சகோதரருக்கு இந்த நம்பிக்கை தான் காரணம். அந்த அளவு நம்பிக்கையை வந்த முஸ்லீம் வாழ்ந்திருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கை இன்று கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எடுபடுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, அந்த நம்பிக்கை மீண்டும் கட்டியிருக்க வேண்டும். கண்டின் இறுதி மன்னன் வரை முஸ்லீம்கள் தேசிய இராணுவத்தில் இருக்கிறார்கள். தேசிய இராணுவத்தில் இருந்தது மாத்திரமல்ல, நிறைய பங்களிப்புகளை செலுத்திருக்கிறார்கள். அதே போன்று கிறிஸ்துக்கு பின் 1810 இலங்கை தேசிய இராணுவத்திலே 850 முஸ்லீம் வீரர்கள் இருந்திருப்பதாக, முஸ்லீம் இராணுவ வீரர்கள் இருந்திருப்பதாக வரலாறு சொல்கிறது. இது பாதுகாப்பு ரீதியாக முஸ்லீம்கள் இந்த நாட்டுக்கு செய்திருக்கின்ற பங்களிப்புகள். அதே போன்று மருத்துவ ரீதியான பங்களிப்பை நாங்கள் நோக்குவோம் என்றால் அதிலும் முஸ்லீம்கள் நிறையவே பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். இலங்கையில் யூனானி மருத்துவ முறையை அறிமுகப்படுத்திய பெருமை முஸ்லீம்களே தான். இந்த வரலாறை நாங்கள் மறந்துவிட முடியாது. பொன்னெழுத்துக்கெல்லாம் இந்த வரலாறுகள் எழுதி வைக்க வேண்டும். இந்த யூனானி மருத்துவம் இலங்கையிலே பல்கலைக்கழக அந்தஸ்தை பெற்ற ஒரு மருத்துவமாக இருக்கிறது என்றால் அதற்கு எங்களுடைய முஸ்லீம்கள் தான் காரணம். முஸ்லீம்களையே சாரும் அந்த மருத்துவத்துறை. அதே போன்று இலங்கையின் கரையோர நகரங்களான கொழும்பு, காலி, மாஸ்தரை முதலிய பிரதேசங்களில் உள்ளாண்டர்கள் நிறுவியிருந்த வைத்தியசாலைகளில் முஸ்லீம்கள் மருத்துவர்களாக பிரதான மருத்துவராக கடந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துக்கு பின் 1791 மீனாலத்தை நீத்தியார், ஷேக் மரைக்கார், ஷேக் லெப்பை போன்றோர் இவ்வைத்தியசாலையில் பிரதம மருத்துவர்களாக கடமையாற்றியிருக்கிறார்கள். அதே போன்று இந்த யூனானி மருத்துவம் இலங்கையிலே முக்கியத்துவம் பெற்ற மருத்துவமாக இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் எங்களுடைய முஸ்லீம்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கண்ணியமானவர்களே, இது நீண்ட வரலாறு. யூனானி மருத்துவம் இலங்கைக்கு வந்த வரலாறுகளை பல குறிப்புகளை காணப்படுகிறது. ஒரு குறிப்பு சொல்கிறது, கிறிஸ்துக்கு பின் 10 அளவில் தென்னாசியாவில் உள்ள அதாவது ஜமாலுதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், அவர் இந்த நாட்டுக்கு வந்து வேறுவரையில் குடியேறி இவர்களுடைய புதர்வுகளும் யூனானி மருத்துவத்தை இந்த நாட்டிலே அறிமுகப்படுத்தியதாகவும் வைத்தியத்துறையை இந்த நாட்டிலே அதாவது மேம்படுத்தியதாகவும் ஒரு வரலாறு சொல்கிறது. அதே போல் இன்னும் ஒரு வரலாறு சொல்கிறது, வரலாற்று ஆசிரியர் கலாநிதி லோனா தேவராஜா அவர் வரலாறு சொல்கின்ற போது, தம்மதனிய மன்னன் 2 பராக்கிரமபாகு, அந்த மன்னன் வாழ்கின்ற காலத்திலே அந்த மன்னனுக்கு பேச முடியாத ஒரு நோய் ஏற்படுகிறது. இந்த பேச முடியாத நோய் ஏற்படுகின்ற போது அரசனின் வேண்டுகோளின் பேரில் டெல்லி சுல்தான் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்திலிருந்து, சிந்து மாநில பிரதேசத்திலிருந்து ஸ்பெயின் வழிவந்த ஒரு மருத்துவர் இலங்கைக்கு அனுப்பி வைத்ததாகவும், அந்த வைத்தியர் யூனானி மருத்துவத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒருவர், அவர் வைத்தியம் செய்ய நாட்டுக்கு வந்ததாகவும் அதனூடாக யூனானி மருத்துவம் இந்த நாட்டிலே பிரபலியம் பெற்றதாகவும் ஒரு வரலாறு சொல்கிறது. இது முஸ்லீம்கள் மருத்துவ ரீதியாக இந்த நாட்டுக்கு செய்திருக்கின்ற பங்களிப்புகள். கலாச்சார ரீதியான பங்களிப்புகளை பார்த்தால் முஸ்லீம்கள் நிறையவே அதிலும் பங்களிப்பு செலுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஆங்கிலேயரின் காலப்பிரிவில் நமது பண்பாட்டு சின்னமாக விளங்கிய துருக்கி தொப்பி, இது தொப்பியை நீதிமன்றத்திலே அணிய வேண்டும் என்று சட்டத்தரணி அப்துல் காதர் முன்வைத்த அந்த வழக்கை, அந்த மனுவை போராடி வெள்ளெடுப்பதற்காக போராடியவர்கள் முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, அந்த தொப்பி முஸ்லீமுடைய சின்னம் தான். ஆனால் எல்லோரும் ஒன்றிணைந்து ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள் என்றால் அன்று வாழ்ந்தவர்கள் பாகுபாடு பார்க்கவில்லை. வெளிநாட்டில் இருந்து வந்த பணம் என்று முஸ்லீம்களுக்கு மாத்திரம் ஒதுக்கி கொடுக்கவில்லை. தொப்பி முஸ்லீமோடு என்று அவர்கள் தனியை நினைத்துக் கொள்ளவில்லை. இது ஒரு நாட்டு பிரச்சனையாக, இது நாட்டினுடைய முக்கிய பங்களிப்பாக அவர்கள் நினைத்து அதில் அவர்கள் நேரம் கொடுத்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இன்று நாம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற போதும் இது ஒரு தேசிய தினம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தினத்தை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. இலங்கை இஸ்லாம் மிக வேகமாக வளர்ந்து வந்த வரலாறுகள் எங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்திலே ஒரு சஹாபி இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார், இலங்கைக்கு வந்திருக்கிறார். அது வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. அதை நாம் மறந்துவிட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பல நாட்டுக்கு அனுப்பினார்கள். இந்த இஸ்லாத்தின் தூதையில் அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுவராக சீனாவுக்கு சென்ற இலங்கைக்கு வந்ததாகவும், இலங்கை அரசருக்கு இஸ்லாத்தின் அழைப்பை விடுத்ததாகவும் ஒரு செய்தி குறிப்பிடுகிறது. இந்த அழைப்பு கௌரவம் அளித்த அன்றிருந்த இலங்கை மன்னன் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்கும் விரும்பியோர் அதனை ஏற்கவும் பள்ளி ஒன்றை நிர்மாணித்து உங்களுடைய அனுஷ்டானங்களை செய்து கொள்ளவும் அவர் அனுமதி கொடுத்ததாக ஒரு வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு பின்னதாக அவர் கிறிஸ்துக்கு பின் 632 அந்த முஸ்லீம்களுக்கு தவா புரட்சியாரத்தை மார்க்கத்தை விலகப்படுத்தி விட்டு அந்த சஹாபி அரேபியாவுக்கு புறப்பட்டதாக ஒரு வரலாறு சொல்கிறது. கண்ணியமானவர்களே, இதுவெல்லாம் இலங்கை வரலாறோடும் மிகவும் பின்னி புரிந்து விடயங்கள். இந்த விடயங்களை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அது மாத்திரமல்ல, இன்னும் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் ஆரம்பத்திலே வந்த அரேபியர்கள் நீதமாக நேர்மையாக நடந்து கொண்டார்கள். அந்த நேர்மையின் பிரதிபலன் தான் நானும் நீங்களும் இன்று தலை நிமிந்து வாழ்கிறோம், இன்று நிம்மதியாக வாழ்கிறோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான விஷயம் அன்று வாழ்ந்தவர்கள் நம்பிக்கை, நாணயம், உண்மை, கலவுகள் இல்லை, நேர்மையாக நடந்தார்கள். இப்படியான அந்த பண்பு வைகளத்திலே வர வேண்டும். முஸ்லீம் என்று சொல்லக்கூடியவர் ஒரு ரஹமத்தாக அவருடைய அருள் மழை முஸ்லீம்களுக்கு மாத்திரமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அருள் மழை பொழிய வேண்டும். அநியாயம் என்று வந்துவிட்டால் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஊரில் ஒருவர் தப்பு செய்து விட்டார், எல்லோரும் சேர்ந்து அவருக்கு நாங்கள் அவர் பக்கம் இருப்பதில்லை, நியாயத்தின் பக்கம் நாம் இருக்க வேண்டும். முஸ்லீம்களை சொல்லக்கூடியவர்கள் அது முஸ்லீம்களுக்கு மாத்திரம் கருணையாளாக அருளை பொழியக்கூடாது, இருக்கக்கூடாது, எல்லோருக்கும் அருளை பொழியக்கூடியதாக இருக்க வேண்டும். முஸ்லீம் எப்போதும் நன்மை ஊட்டுக்கண்ணாக இருக்க வேண்டும். அந்த ஊட்டுக்கண்ணில் இருந்து நன்மைகளை பெறக்கூடியவர்களாக மாற்று மதத்தாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லீம் எப்போதும் தீமை சிகரமாக இருக்க முடியாது. தீமைகளை காண வந்த போது அதை முனையிலே வில்லி அதை அப்படி அப்புறப்படுத்தக்கூடியவராகத்தான் முஸ்லீம் செய்யப்பட வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்வை திரட்டி பாருங்கள். நிறைய வரலாறு எங்களுக்கு எதை சொல்லித்தருகிறது? மன்னித்தார்கள், பிறருக்கு கொடுத்தார்கள், இஸ்லாத்துக்கு வராதவர்கள் பின்னர் வந்தார்கள், கொடுத்தார்கள், மன்னித்தார்கள், அடித்தவர்களை மன்னித்தார்கள், வீரரை தப்பித்துப்பியவர்களை மன்னித்தார்கள், எவ்வளோ எவ்வளோ காரியங்களை செய்தவர்கள் மன்னித்தார்கள். இதுதான் வரலாறு. ஆனால் இன்று நாம் இந்த வரலாறை அறிந்தும் அறியாததாக இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த வரலாறுகளை தேடி படிக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நாட்டில் எங்களுக்கு சுதந்திரமாக வாழ முடியும், இந்த வாழ்க்கையில நிம்மதியாக வாழ முடியும். அல்லாஹ் தஆலா பரிசுத்த அல்குர்ஆனில் சொல்கிறான், يا ايها الذين امنوا ادخلوا في السلم كافة நீங்கள் இஸ்லாத்திலே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள். ولا تتبعوا خطوات الشيطان, ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். செய்தானியத்தான வழி பல அமைப்புல இருக்கிறது, அதை பின்பற்றாதீர்கள். அதை பின்பற்றினால் உங்களுக்கு அது நல்ல முறையிலே அமைந்து விடாது. சைத்தான் பல வழிகளிலே உங்களுக்கு இந்த உலகத்தை அலங்கரித்து காட்டுவான். எனவே சைத்தானுடைய அலங்காரத்தில் யாராவது மாட்டிக்கொண்டால் நிச்சயமாக மறுமையிலே அல்லாஹ் அவர்களை நாசத்திலே போட்டு விடுவான், பயங்கரமான நரகத்திலே போட்டு விடுவான். சைத்தான் பயங்கரமான இரவு என்ற விஷயத்தை அல்லாஹ் பெருமாள் சொல்லி காட்டுகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழுகின்ற போது நாம் மற்ற சமுதாயத்திற்கும் முன்னுதாரணம் உள்ளவராக வாழ வேண்டும். இந்த நாட்டிலே நாங்கள் பெறக்கூடிய 75-80% வருவாய்கள் மாற்று மத சகோதரி மூலமாக தான் பெற்றுக் கொள்கிறோம். 75-80% வருவாய்கள் மாற்று மத சகோதரி மூலமாக தான் பெற்றுக் கொண்டோம். சகோதர மொழி பேசக்கூடிய மூலமாக தான் பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் என்னுடைய ஜகாத், என்னுடைய உறுதியா, ஏழை எப்படி என்று நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்கிறோம். இவைகள் அவர்கள் கொடுக்கத்தான் வேண்டும் என்ற கருத்தை நான் சொல்ல வரவில்லை. எங்களால் ஏற்ற பங்களிப்புகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும். நானும் நீங்கள் அவர்களால் பெற்று சந்தோஷமாக நிம்மதியாக ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்றால் அவர்களுக்கு நீங்களால் ஒரு பங்கு போய் சேர வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த வரலாறுகளை படித்து முன்வாழ்ந்தவர்களுடைய அந்த தியாகங்களை மறக்காமல் அவர்கள் கட்டி காத்து தந்த இந்த மரியாதைகளை, இந்த கலாச்சாரங்களை இன்றைய சமுதாயம் பாதுகாத்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான நல்லடியார்களை அனைவரையும் கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆஃபிர தவானா அனி அல்ஹம்துலில்லாஹி ரப்பி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.